السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தினர், அவர்களை பின்பற்றியவர்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கென்று தெரிவு செய்திருக்கிற மார்க்கம். இந்த மார்க்கம் கியாம நாள் வரைக்கும் வர இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் உரியது. உலகத்தில் யார் யார் எந்த துறையில் இருந்தாலும், என்ன நிலையில் இருந்தாலும், அவர்களுக்கு இஸ்லாம் அழகான வழியை காட்டியிருக்கிறது. அது அவர்களுடைய உலக கர்மங்களாக இருக்கலாம், அல்லது மார்க்க கர்மங்களாக இருக்கலாம். எல்லா கர்மங்களிலும் இஸ்லாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியிருக்கிறது. இபாதத்துகளாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த வணக்கங்கள், வழிபாடுகள், இபாதத்துகள், தாஅத்துகள், இவற்றிலும் கூட அல்லாஹு தஆலா அனைவரும் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏற்படுத்தவில்லை. அதிலே கூட அல்லாஹ் வித்தியாசத்தை வைத்திருக்கிறான். மனிதர்களுடைய வித்தியாசத்தை கவனத்தில் கொண்டு அல்லாஹு தஆலா இபாதத்துகளிலும் கூட வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ஹஜ் என்ற கடமையை எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் அதை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. ஒரு சாராருக்கு மட்டும் அதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கிறான். இது மக்களுடைய நிலையை கருதி அந்த வித்தியாசம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, அவற்றில் மனிதர்களுடைய நிலைகளை வைத்து சில மாற்றங்களை ஷரியத் ஏற்படுத்தி இருக்கிறது, சில விதிவிலக்குகளை ஷரியத் ஏற்படுத்தி இருக்கிறது. தங்கடத்துக்குள்ளானவர்கள் என்று ஒரு கூட்டம் சமூகத்தில் இருக்கிறார்கள். உடல் ரீதியாக அல்லது பொருள் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் சில தங்கடத்துக்கு ஆளானவர்கள். மார்க்கத்தை பொறுத்தவரையில் மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களிலும் தங்கடத்துக்குள்ளானவர்களாக இருக்கிறவர்களுக்கென்று விசேஷமான சட்டங்களை, பிரத்யேகமான சட்டங்களை மார்க்கம் வைத்திருக்கிறது. ஒருவருக்கு தொழ வேண்டும், தொழுவதற்கு முன்னால் வுது செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் கடமையாக ஆக்கியிருக்கிறது. ஆனால் ஒருவருக்கு வுது செய்ய முடியாத நிலை இருந்தால் அவர் எப்படி தொழ வேண்டும், இதற்கும் மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறது. ஒவ்வொருவரும் கட்டாயமாக தண்ணீரை பாவித்து வுதுதான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நிர்பந்திக்கவில்லை. தங்கடத்துக்குள்ளானவர்களுக்கு இஸ்லாம் முறையாக வழிகாட்டி இருக்கிறது. நோன்பு காலம் வருகிறது, ரமதானுடைய மாதம் வருகிறது. சிலர் நோய்களின் காரணத்தினால் அல்லது வயோதிபத்தின் காரணத்தினால் அந்த நோன்புகளை பூர்த்தியாக நோக்க முடியாத நிலை இருந்தால் ஷரியத் அவர்களுக்கென்று தனியான சட்டத்தை வைத்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது, சிலருக்கு வசதி இருக்கிறது ஆனால் போய்கொள்ள முடியாது, அவர்களால் ஹஜ் செய்யக்கூடிய சக்தி இல்லை என்றால் அவர்களுக்கென்று தனியான சட்டத்தை மார்க்கம் வைத்திருக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா. அல்லாஹு தஆலா எந்த ஒரு தனி மனிதனுக்கு கூட அவனால் சுமந்து கொள்ள முடியாத, அந்த தனி மனிதனால் சுமந்து கொள்ள முடியாத எந்த ஒரு மார்க்க சட்டத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். யாருமே மார்க்கத்துடைய எந்த சட்டத்தையும் இது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, இதை செய்ய முடியாது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை விசாலமானதாக ஆக்கி எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்படியாக யார் யாருக்கு என்ன விதத்திலே என்னென்ன தங்கடங்கள் இருக்கிறதோ அதற்கேற்ற சரியத்திலே வித்தியாசமான சட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே ஒன்றுதான் ஒருவருக்கு நின்று கொண்டு தொழ முடியாத நிலை. நமக்கு தெரியும், பரதான தொழுகைகளில் நின்று கொண்டு தொழுவது இது மார்க்கத்தில் கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, ஃபர்தாக வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு நோய் காரணத்தினால் அல்லது வேறு வேறு காரணங்களினால் அவரால் நிற்க முடியாது என்று சொன்னால், இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? இதற்கென்று ஷரியத்திலே தனியான சட்டங்கள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, ஃபர்தான தொழுகைகளில் யாருக்கெல்லாம் தன்னுடைய கால்களில் நிற்க முடியுமோ, அந்த சக்தி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஃபர்தான தொழுகைகளில் கட்டாயமாக நின்றாக வேண்டும் என்பது குர்ஆனுடைய சட்டம். ஹாஃபிது அலஸ் ஸலவாத் வஸ்ஸலாத்தில் வுஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். ஃபர்தான தொழுகைகளை மிக பக்குவமாக பேணுதலாக நீங்கள் தொழுது வாருங்கள். அசர் தொழுகையையும் மிக பக்குவமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் தொழ நிற்கும் பொழுது அவனுக்கு பணிந்து அவனுக்கு அடிபணிந்து நீங்கள் நின்று தொழுங்கள், நின்றவர்களாக தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். யாரும் நினைக்க கூடாது தொழுகையிலே நிற்பது உட்காருவது என்பது அது நம்முடைய விருப்பத்தோடு விடப்பட்டிருக்கிறது. பொது வாகனங்களிலே போகும் பொழுது, பஸ்ஸுகளிலே பயணம் செய்யும் பொழுது விரும்பியவர்கள் நின்று கொள்கிறார்கள், விரும்பியவர்கள் உட்கார்ந்து கொள்கிறார்கள். வேறு வேறு நிகழ்வுகளுக்கு போனால் விரும்பியவர்கள் நின்று கொள்கிறார்கள், விரும்பியவர்கள் உட்கார்ந்து கொள்கிறார்கள். இதுபோல தொழுகைக்கு வந்தாலும் தொழுகையிலும் யாரும் விரும்பினால் உட்கார்ந்து கொள்ளலாம், உட்கார்ந்து கொண்டு தொழலாம், விரும்பினால் நின்று கொள்ளலாம் என்று நாங்கள் யாரும் நினைத்து விடக் கூடாது. கண்ணியமானவர்களே, ஃபர்தான தொழுகைகளில் நின்று தொழ வேண்டும் என்பது இது மார்க்கத்துடைய ஒரு கடமையாக இருக்கிறது. ஃபர்தான தொழுகைகளை தொழ வேண்டும் என்பது எப்படி கடமையோ, அந்த தொழுகையை நின்று தொழ வேண்டும் என்பது தனியான கடமை. இன்று பலரும் இந்த பிரச்சனைகளை பற்றி பல இடங்களிலும் கேட்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் மிக அதிகம் விசாரிக்கப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த கேள்வி மாறி இருக்கிறது, இந்த பிரச்சனை மாறி இருக்கிறது. யாருக்கு நின்று தொழலாம், யாருக்கு உட்காரலாம், நான் உட்காருவது சரிதானா, இப்படி உட்காரலாமா என்றெல்லாம் இன்று உலக ரீதியாக பல இடங்களிலும் வினவப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இது மாறி வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, சிலர் அவர்களுக்கு நின்று கொண்டு தன்னுடைய வேலையை செய்யலாம், நடக்கலாம், நடந்து செல்லலாம், இப்படிப்பட்ட சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சில பொழுது இப்படி சக்தி உள்ளவர்கள் கூட தொழும் பொழுது உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பல இடங்களிலும் பார்த்து வருகிறோம். பஜார்களிலே பகல் பூராவும் நின்று கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூட சில பொழுது தொழுகையை நிறைவேற்றும் பொழுது உட்கார்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை விடவும் ஒருபடி மேலாக மாலை நேரங்களில் அல்லது அதிகாலைகளில் நடைப்பயிற்சி செய்யக்கூடியவர்கள், வாக் பண்ணக்கூடியவர்கள் கூட சில பொழுது தொழுகைக்கு வந்தால் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடிய நிலையை நாங்கள் அவதானித்து வருகிறோம். கண்ணியமானவர்களே, இது நாங்கள் இங்கே இதை சொல்வது என்பது யாரையும் குறை சொல்வதற்காக வேண்டியோ அல்லது யாரையும் குத்தி காட்டி சொல்வதற்காக வேண்டியோ என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. யாருக்கும் இருக்கிற உரிமைகளை நாங்கள் படித்தெடுக்க பார்க்கிறோம் என்பதல்ல, இது நமக்கும் நம்முடைய தொழுகைக்கும் இடையிலே இருக்கிற விவகாரம். நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் மறுப்பதற்கும் இடையிலே இருக்கக்கூடிய விவகாரம் இது. எங்களுக்கும் எங்களுடைய ஆகிரத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. ஒவ்வொருவரும் நாம் இபாதத்துகள் செய்வதிலே கவனம் செலுத்துவதை போல கஷ்டப்பட்டு பள்ளிக்கு வருகிறோம், மஸ்ஜிதுக்கு வருகிறோம், தொழுகிறோம், இதிலே நாங்கள் காட்டக்கூடிய கவனத்தை போல என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்பதில் ஒவ்வொருவருக்கும் கவலை இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனை ஷரியத் சொல்கிற விதத்திலே அந்த அமல்கள் செய்யப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஃபர்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் யாருக்கு நிற்பதற்கு சக்தி இருக்கிறதோ, தன்னுடைய கால்களில் நிற்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் நின்றுதான் தொழ வேண்டும் என்பதை இஸ்லாம் கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவர் தொழுகையை அமர்ந்து கொண்டு தொழுவார் என்றிருந்தால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர் தொழாதவருக்கு சமம். ஒருவர் பள்ளிவாசலுக்கு வரவே இல்லை, தொழவே இல்லை, அவருக்கு எப்படி தொழுகை இல்லையோ நின்று கொண்டு தொழுவதற்கு சக்தி உள்ள ஒருவர் அந்த தொழுகையை, பரதான தொழுகையை அமர்ந்து கொண்டு தொழுவார் என்றிருந்தால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்ணியமானவர்களே, இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்திலே இது சம்பந்தமாக, நம்முடைய தொழுகை சம்பந்தமான சிறிய ஒரு தெளிவை நாங்கள் இங்கே புரிந்து கொள்வது என்பது மிக பொருத்தமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, தொழுகைகளை பொறுத்தவரையில், தொழுகையில் நிற்பது உட்காருவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில், மார்க்கம் சர்தான தொழுகைகள் நஃபலான தொழுகைகள் இரண்டுக்கும் தனித்தனியான சட்டங்களை வைத்திருக்கிறது. நஃபில் என்று வரும் பொழுது சுன்னத்தான பரது இல்லாத தொழுகைகள், சுன்னத்தான நஃபலான தொழுகைகளை குறிக்கும். இரண்டுக்கும் ஒரே சட்டம் அல்ல, பரதான தொழுகைகளுக்கு தனியான சட்டம், நஃபலான தொழுகைகளுக்கு தனியான சட்டத்தை ஷரியத் வைத்திருக்கிறது. சுன்னத்தான நஃபலான தொழுகைகளை பொறுத்தவரையில் ஒரு தொழக்கூடியவர் விரும்பினால் நின்று கொண்டு தொழலாம், விரும்பினால் அமர்ந்து கொண்டு தொழலாம், விரும்பினால் அவர் சாய்ந்து கொண்டு தொழலாம். இது சுன்னத்தான தொழுகைகளுக்கு இருக்கிற சட்டம். தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துக்களாக இருக்கலாம், அல்லது துஹாவுடைய தொழுகையாக இருக்கலாம், வித்ருடைய தஹஜ்ஜுதுடைய தொழுகைகளாக இருக்கலாம். இதிலே மார்க்கம் விசாலத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. விரும்பினால் உட்கார்ந்து கொண்டு தொழலாம், நின்று கொண்டு தொழலாம், உட்கார்ந்து கொண்டு தொழலாம், சாய்ந்து கொண்டு கூட தொழலாம். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மையில் வித்தியாசம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில இருக்கிறது. மன் ஸல்லா காயிமன் ஃபஹுவ அஃதல், யாராவது ஒருவர் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை நின்று கொண்டு தொழுவார் என்றிருந்தால் அதுதான் அவருக்கு மிக சிறப்பானது. ومن صلى قاعدا فله اجر نصف القائم, யாராவது ஒருவர் ஃபர்தான சுன்னத்தான தொழுகைகளை அமர்ந்து கொண்டு தொழுவார் என்றிருந்தால் நின்று கொண்டு தொழுகிறவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையில் அரைவாசி மட்டும் அவருக்கு கிடைக்கும். இது சாதாரணமான வித்தியாசம் அல்ல. நின்று கொண்டு தொழுகிறவர் அமர்ந்து தொழ ஆரம்பித்து விட்டால் அவருக்கு அந்த தொழுகையில் நிற்பவருக்கு கிடைக்கிற அந்த கூலியில் அரைவாசி மட்டும்தான் கிடைக்கும். அவருக்கு 1 கோடி என்றால் இவருக்கு 50 லட்சம் கிடைக்கும். ஒமன் சொல்லானா இமன், யாராவது ஒருவர் நஃபலான சுன்னத்தான தொழுகைகளை சாய்ந்து கொண்டு தொழுதால் அவருக்கு உட்கார்ந்து கொண்டு தொழுபவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மையில் அரைவாசி. அதாவது நின்று கொண்டு தொழக்கூடியவருடைய கூலியில் 1/4 மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் என்று வரும் பொழுது அமர்ந்து கொண்டு தொழுவதற்கு அங்கே இடம் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நன்மையை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நன்மையில் குறைபாடு ஏற்படும். அப்படி ஒருவருக்கு முடியாத நிலை என்றிருந்தால் தாராளமாக அவருக்கு அமர்ந்து கொண்டு தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. நாம் இப்பொழுது சொன்னது சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளுக்குரிய சட்டம். அடுத்து ஃபர்தான தொழுகைகள், 5 நேர தொழுகைகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஃபர்தாக ஆக்கி இருக்கிறார். இந்த ஃபர்தான தொழுகைகளை பொறுத்தவரையில் நின்று கொண்டு தொழுவது என்பது தனியான ஒரு ருக்ன், அது ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையிலே சுஜூத் எப்படி ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறதோ, ருக்னாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ, அது போல ஃபர்து தொழுகைகளில் நின்று கொண்டு தொழுவது என்றது தனியான ஃபர்து. நின்று கொண்டு தொழாமல் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானத் பி பவாசீர், எனக்கு மூல நோய் ஏற்பட்டிருந்தது, பைல்ஸ் ஏற்பட்டிருந்தது, தொழுகைக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஃபஸஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அனிஸ்ஸலா, நான் எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் கேட்டேன். அவர்கள் எனக்கு பதில் சொன்னார்கள், ஸல்லி காயிமன், இம்ரான் நீங்கள் நின்று கொண்டுதான் தொழ வேண்டும். ஃபஇல்லம் தஸ்தத்இ, அப்படி உங்களுக்கு நின்று கொள்வதற்கு சக்தி இல்லாமல் போய்விட்டால், இந்த நோயின் காரணத்தினால் உங்களுக்கு நிற்க முடியாத நிலை வந்துவிட்டால், ஃபகாயிதன், இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து கொண்டு தொழலாம். அப்படியும் உங்களுக்கு உட்கார்ந்து கொள்வதற்கு கூட சக்தி இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நோய் அதிகரித்து விட்டால், ஃபாலா ஜம்பின், நீங்கள் உங்களுடைய விலா பக்கத்திலே சாய்ந்து கொண்டு தொழலாம் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். தன்யமானவர்களே, ஃபர்தான தொழுகைகளில் ஒருவருக்கு நிற்க முடியாத நோய் அல்லது தங்கடங்கள் ஏற்பட்டால் அவர் எப்படி தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இதை நாங்கள் மூன்று திசையிலே அவதானிக்க வேண்டியிருக்கிறது. இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, சிலருக்கு நிற்பதற்கு மட்டும் முடியாது, அவர்களுக்கு தன்னுடைய கால்களில் எழுந்து நின்று கொள்வதற்கு சக்தி இல்லை. அவர்களுக்கு சுஜூது செய்யலாம், ருக்கு செய்யலாம், அதற்கு சக்தி இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தொழுகைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? கண்ணியமானவர்களே, நம்மில் அதிகமானவர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தாலா தொடர்ந்தும் நம்மை ஆரோக்கியமாகவே வைப்பானாக. சிலவேளை நமக்கு நம்முடைய எதிர்காலங்களிலே இந்த பிரச்சனை, இந்த மசலாக்களும் இந்த சட்டங்களும் தேவைப்படலாம். அல்லது நம்முடைய குடும்பத்தினரில் சிலர் நோய்வாய்ப்படும் பொழுது, நமக்கு தெரிந்தவர்களில் நோயாளர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் நாங்கள் இந்த சட்டங்களை தெரிந்து வைத்திருப்பது இன்றியமையாததாக கட்டாயமானதாக இருக்கிறது. ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிற்பதற்கு மட்டும் முடியாது, ருகு செய்யலாம், சுஜூது செய்யலாம், இவர்கள் எப்படி தொழ வேண்டும்? இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிற்கலாம், சுஜூதும் செய்யலாம், ருகு செய்ய முடியாது, ருகு மட்டும் செய்து கொள்ள முடியாது, இப்படியானவர்கள் எப்படி தொழுகையை அமைத்துக் கொள்வது? மூணாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுஜூது செய்ய முடியாது, அல்லது அவர்களுடைய தலையை கொண்டு போய் கீழே வைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு குனிந்து வளைந்து கொள்ள முடியாது, இப்படியானவர்கள் தங்களுடைய தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்வது? கடுமையான நோய் அல்லது உடலிலே ஏதோ ஒரு பகுதியில், கால்களில் தான் என்பதல்ல, வயிற்று வழியாக இருக்கலாம், தலை வழியாக இருக்கலாம், அந்த வருத்தங்களுடன் நின்று கொண்டு தொழுதால் அவருக்கு அமைதியாக தொழ முடியாது, அவர் அசைந்து அசைந்து துடித்துக் கொண்டுதான் அவர் தொழ வேண்டும் என்றிருந்தால், இப்படியான நிலை ஒருவருக்கு இருக்கிறது, நின்று கொண்டு அவருக்கு தொழ முடியாது என்றிருந்தால், இவருக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது, நீங்கள் உட்கார்ந்து கொண்டு தொழலாம். இப்படிப்பட்டவர்கள் உட்கார்ந்து கொண்டு தொழலாம். சாதாரணமான வழிகள் அல்ல, கடினமான வழிகள். ஒருவருக்கு வயிற்று வலி பிடித்திருக்கிறது அல்லது நெஞ்சு வலி பிடித்திருக்கிறது, இந்த வலியுடன் அவர் நின்றால் அவரால் அமைதியாக நிற்க முடியாது, அமர்ந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் என்றிருந்தால் இவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. அல்லது கால்களில் வலி, நீண்ட நேரம் அவர்களால் நின்று கொண்டு இருக்க முடியாது, ஒரு ரக்அத்துடைய அளவு கூட அவர்களால் நிற்க முடியாது என்றிருந்தால், இப்படிப்பட்டவர்களுக்கு அமர்ந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் அமர்வது என்றால் எப்படி அவர்கள் உட்கார வேண்டும்? இதற்கும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது, இதற்கு மார்க்கம் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறது. ஃபர்தான தொழுகைகளில் ஒருவருக்கு நிலையாக நிற்க முடியாது என்றிருந்தால், அவர்கள் முதலாவது, நாம் முதலாவது அத்தஹியாத்திலே இருக்கிற முறையிலே உட்காருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இஃப்திராஷ் என்று இதற்கு சொல்லப்படும். முதலாவது அத்தஹியாத்தின் பொழுது நாங்கள் உட்காரக்கூடிய ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையிலே முதலாவது உட்காருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவருக்கு அது கூட முடியாது, அந்த இருப்பிலே அவரால் அமர்ந்து கொள்ள முடியாது என்றிருந்தால் இரண்டாம் கட்டமாக அவருக்கு தவறுக் என்ற முறை, அதாவது இரண்டாவது அத்தஹையாத்துக்கு நாங்கள் எப்படி உட்காருகிறோமோ அப்படி உட்கார வேண்டும். அமர்வது என்று வரும் பொழுது இந்த இரு முறைகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். காரணம் என்னவென்றால், இந்த இருப்புடைய இந்த இரண்டு முறைகளும் தொழுகைக்குள்ளேயே இருக்கிற முறைகள். இது தொழுகையுடைய இருப்புகள், இந்த இரண்டு இருப்புகளும். இது தவிர்ந்த வேறு சில இருப்புகள் இருக்கின்றன, அந்த இருப்புகள் தொழுகையுடைய இருப்புகள் அல்ல. இந்த இரண்டு இருப்புகளுக்கும் இஸ்லாம் ஷரியத் புகாக்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இது தொழுகையுடைய இருப்புகளாக இருக்கிற காரணத்தினால் இந்த இரண்டு இருப்புகளிலும் ஒருவருக்கு முடியாது என்றிருந்தால் மூன்றாம் கட்டமாக அவருக்கு சம்மானமிட்டு உட்கார்ந்து கொள்ளலாம், அவருக்கு சம்மானமிட்டு வசதியாக உட்கார்ந்து கொள்ளலாம். அதற்கு கூட அவர்களுக்கு முடியாது என்றிருந்தால் நாலாம் கட்டமாக ஷரியத் வழிகாட்டி இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய கால்களை கிபிலாவின் திசையை நோக்கி நீட்டி அவர்கள் தொழ வேண்டும். ஜனாசாக்களை நாங்கள் எப்படி கால்களை கிபிலாவின் பக்கம் நீட்டி வைக்கிறோமோ அது அவர்களுடைய கால்களை நீட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, அவன் அந்த ஜனாசாவுடைய முகத்தாலும் நெஞ்சாலும் கிபிலா முன்னோக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வாறு செய்யப்படுகிறது. அதே போன்று இந்த நிர்பந்தமாக இருக்கிற இந்த தொழுகை யாலிக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் கால்களை நீட்டி உட்கார்ந்து கொண்டு தொழலாம். இரண்டு கால்களையும் நீட்ட வேண்டி இருந்தால் இரண்டையும் நீட்டிக் கொள்ளலாம், ஒன்றை மட்டும்தான் நீட்ட வேண்டி இருக்கிறது என்றால் அவர் ஒன்றை நீட்டிக் கொண்டு தொழுவார். கண்ணியமானவர்களே, இது நான்கு இருப்புகள். ஒருவருக்கு இந்த நான்கு இருப்புகளும் கஷ்டமாக இருக்கிறது, இப்படி தொழவே முடியாது. இப்பொழுது ஒருவர் கேட்கிறார், எனக்கு உயரமான ஒரு பொருளை வைத்து அதற்கு மேலே உட்கார்ந்து கொள்ளலாமா என்று கேட்டால் இப்பொழுது மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. கண்ணியமானவர்களே, நுபுவத்துடைய காலத்திலிருந்து சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து சமீப காலம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய 1400 வருஷங்களாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய கிதாபுகளாக இருக்கலாம், அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபத்வாக்களாக இருக்கலாம், உலமாக்களுடைய பேச்சாக இருக்கலாம், எங்கேயும் கதிரைகளில் உட்கார்ந்து கொண்டு தொழுவதை பற்றி அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் கிடைக்க மாட்டார். ஏனென்றால் முற்காலத்து உலமாக்கள் இந்த பிரச்சனையை பற்றி பேசவும் இல்லை, பேச வேண்டிய தேவையும் இருக்கவில்லை. ஏனென்றால் மஸ்ஜிதுகளிலேயோ மஸ்ஜிதுகளுக்கு வெளியேயோ கதிரைகளில் உட்கார்ந்து கொண்டு தொழக்கூடிய வழக்கமே எந்த காலத்திலும் இருந்ததில்லை. ஏனென்றால் மார்க்கம் நிற்க முடியாதவர்களுக்கு எப்படி அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிக தாராளமான ஒரு முறையை கையாண்டிருக்கிறது. கால்களை நீட்டி போட்டு கூட உட்காரலாம் என்ற அளவுக்கு மார்க்கம் இடமளித்திருக்கும் பொழுது பெரும்பாலும் எல்லா நோயாளிகளும் அதற்குள்ளே வந்து விடுவார்கள். பெரும்பாலும் அப்படி உட்கார முடியுமானவர்களாகத்தான் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் பல தடவைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், உட்கார்ந்து தொழுதிருக்கிறார்கள். கடைசி நாட்கள், வாழ்க்கையுடைய கடைசி நாட்கள் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. ஜமாத்துடைய தொழுகைக்காக எழுந்து நடந்து வந்து கொள்ள முடியவில்லை. ரெண்டு சஹாபாக்களுடைய தோள்களில் கையை வைத்து இழுபட்டு கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய கால்கள் பூமியில இழுபட்டு செல்கின்றன. இந்த அளவு பலகீனம் அடைந்திருக்கிறார்கள். கடுமையான நோய். நேராக வந்தவர்கள் முன்சப்புக்கு போய் இமாம் இருக்கிற இடத்திலே போய் கீழே அமர்ந்து கொள்கிறார்கள். பூமியிலே அமர்ந்து கொண்டு நிலத்திலே அமர்ந்து கொண்டு அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். சத்தம் கூட தூரத்துக்கு வரவில்லை. பக்கத்திலே அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால இருந்து கொண்டு முபல்லிகாக தொழுகிறார்கள். அது அந்த சத்தத்தை கேட்டு பின்னால இருக்கிறவர்கள் ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட கடுமையான கட்டத்தில் கூட அவர்கள் ஒரு கதிரையிலே உட்கார வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடு செய்யப்படவும் இல்லை, கதிரையிலே உட்காரவும் இல்லை. அந்த காலத்திலே கதிரை இருந்தது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, சஹி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இருக்கிறது. ஒரு மனிதர் வந்தார், யார் ரசூல் அல்லாஹ், அல்லிம்னி மிம்மா அல்லமகல்லாஹ், எனக்கு மார்க்கத்தை சொல்லி தாருங்கள் என்று சொல்கிறார். ஃபத்வாவிலே இருக்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதருடைய நிலையை பார்த்ததும் மிம்பரில் இருந்து எழுந்து செல்கிறார், இறங்கி செல்கிறார்கள். சென்று சொன்னார்கள், ஒரு கதிரையை கொண்டு வாருங்கள், இவருக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கதிரை கொண்டு வரப்படுகிறது. ஹசிப்து கவாயிமஹு மின் ஹதீத், இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், அந்த கதிரையை நான் பார்த்தேன், அந்த கதிரையுடைய கால்கள் இரும்பால் செய்யப்பட்டிருந்தது. கதிரையிலே உட்கார்ந்த அவர்களுக்கு தீனுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். கதிரை இருந்தது, ஆனாலும் மசிதிகளில் அப்படிப்பட்ட ஏற்பாடு செய்யப்படவில்லை. தொழுகை என்பது கண்ணியமானவர்களே நம்முடைய பணிவை வெளிப்படுத்தக்கூடிய இடம். ஒருவர் மசிதுக்கு வந்து அல்லது தொழுகையிலே தக்பீர் கட்டி நின்று விட்டால் பார்க்கிறவர்களுக்கு தெரிய வேண்டும், இவர் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் பணிவாக நிற்கிறார். எஜமானுக்கு முன்னால் ஒரு அடிமை நிற்கும் பொழுது தன்னுடைய கைகளை கட்டி கொண்டு எழுந்து நிற்கிறார், அதுதான் உலகத்திலே பணிவாக பார்க்கப்படுகிறது. அல்லது பூமியில் ஒருவர் நிர்பந்தமான நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவர்களை நாங்கள் பணிவாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். கதிரைகளிலே அமர்வது என்பது இந்த பணிவான தோற்றத்துக்கு ஒரு வகையில் முரண்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த பணிவு என்பது நிற்பதிலே இருக்கிற பணிவு அல்லது நிலத்திலே உட்காருகிற உட்காரும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பணிவு, ஆசனங்களிலே கதிரைகளிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது தென்படுவதில்லை. கண்ணியமானவர்களே, இது கூட ஷரியத்தில் கதிரைகளுக்கு வழிகாட்டப்படாமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. நாமே சில வேளை நம்முடைய வேலைக்காரர்கள், கடைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், நாம் போகும் பொழுது எழுந்து நிற்காமல் கதிரையிலே இருந்து கொண்டு நம்முடன் பேசினால், நமக்கு பதில் சொன்னால் சில பொழுது நமக்கு கோபம் வந்து விடுகிறது. ஒழுக்கம் இல்லாத ஒருவனாக இருக்கிறான், உட்கார்ந்து கொண்டு எனக்கு பதில் சொல்கிறான், இவன் எழும்பவில்லை என்று எழும்புவதா இல்லையா என்பது ஒரு தனியான பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த தோற்றத்திலே ஒருவர் இருக்கும் பொழுது சில பொழுது நமக்கு கோபம் வந்து விடுகிறது. ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் வந்து தொழுகையிலே நிற்கும் பொழுது கண்ணியமானவர்களே நம்முடைய பணிவு வெளிப்பட வேண்டும். அந்த விதத்திலே தான் நாம் நிற்க வேண்டும். சில மஸ்ஜிதுகளை போய் ஜும்மாவுடைய நாளிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் கிருபையினால் அப்படிப்பட்ட நிலை இந்த மஸ்ஜிதிலே இல்லை என்றிருந்தாலும் கூட சில மஸ்ஜிதுகளிலே போய் பார்க்கும் பொழுது சேர்ச்சிகளிலே இருப்பதை போல பெரும் ஒரு பகுதி ஆசனங்களுக்காக கதிரைகளுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படியே தொடர்ந்து கொண்டு போனால் சில பொழுது நாம் இதை பேசும் பொழுது சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இப்படியும் சட்டம் இருக்கிறதா? காலங்கள் செல்ல செல்ல இன்னும் நீண்டு கொண்டு சென்றால் ஒரு காலத்திலே இதை பேசக்கூட முடியாத ஒரு தலைப்பாக ஆகிவிட்டாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒன்றை கொண்டு வருவது என்பது அது இலகுவான காரியம், அதை இல்லாமலாக்குவது என்பது அது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. கண்ணியமானவர்களே, நிர்பந்தமான நிலையில் கதிரைகளை பாவிப்பதற்கு சமீபகால உலமாக்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆனாலும் அதற்கென்று சில முறைகளை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மக்களுடைய நோய்களையும் கஷ்டத்தையும் கருத்தில் கொண்டு மசிதிகளில் அல்லது வீடுகளில் தொழும் பொழுது கதிரைகளில் இப்படியான நிர்பந்தமான நிலையில் ஒருவருக்கு கீழே அமர்ந்து கொள்ள கூட முடியாத அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நிர்பந்தமான நிலைகளில் அவர் கதிரைகளில் உட்காரலாம். ஆனால் அந்த கதிரை எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது அந்த கதிரை எவ்வளவு உயரத்தில் குறைந்ததாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு உயரத்தில் குறைந்ததாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சாதாரணமாக ஒரு சான் உயரத்திலே இருந்த உட்கார்ந்து கொண்டால் போதும் என்றிருந்தால் அதை விட உயரத்திலே உட்கார்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. பூமிக்கு எவ்வளவு சமீபமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சமீபமாக தாழ்வாக தாழ்மையாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த கதிரை உட்காரக்கூடிய கதிரை அது சிறியதாக இருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய உடலை விட மேலதிகமாக சஃபிலே கொஞ்ச இடத்தை கூட அது பிடித்துக் கொள்ளாத கதிரையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சஃபுல் அவ்வலிலே பின்வரக்கூடிய ஏனைய சஃபுகளில் இருக்கிற ஒவ்வொரு இடமும் இது வக்ஃபுடைய இடம். இது இந்த தொழுகையாளிகளுக்கு அந்த சஃபிலே நின்று தொழக்கூடியவர்களுக்கு அந்த சொந்தமான இடம். அது அவர்களுக்குரிய ஹக்கு. அது நாம் கையை வைத்துக் கொள்ளக்கூடிய அல்லது பெரிய ஆசனங்களை கதிரைகளை போட்டு தொழும் பொழுது அங்கே முன் சப்பிலே அல்லது பின்வரக்கூடிய சப்புகளிலே தொழக்கூடிய பல தொழுகையாளிகளுடைய இடத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். ஒரு சப்பிலே 5 பேர்கள் விசாலமான கதிரைகளை போட்டு அவர்கள் கைகளையும் வைக்கக்கூடிய அந்த கதிரைகளை போட்டு அவந்து கொள்வார் என்றிருந்தால் அங்கே 2-3 பேர்களுடைய இடம் அந்த சப்பிலே இருந்து தவறி போகிறது. அவர்கள் பின் சப்புகளிலே தொழ வேண்டி ஏற்படுகிறது. ஜும்மாவுக்கு பல பள்ளிவாசல்களிலும் பார்க்கிறோம் இடங்கள் பற்றாக்குறை, இடமில்லாமல் வெளியே பாதைகளிலே தொழுது விட்டு செல்கிறார்கள். இதற்குள்ளே 50 பேர்களுக்கு இங்கே கதிரைகள் போட்டு வைத்தால் அங்கே 20 பேர்களுடைய இடம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே தொழலாம். ஆனால் 20 பேர்களுடைய இடம் இந்த கதிரைகளுடைய மேலதிகமான பகுதிகளுக்கு செல்கிறது. ஆகவேதான் சொல்கிறார்கள், எவ்வளவு சிறிய கதிரையாக இருக்குமோ இருக்க முடியுமோ அவ்வளவு சிறிய கதிரைகள். கைகளை வைத்துக் கொண்டு தொழுகை என்பதல்ல, அவர்கள் நின்று கொண்டிருந்தால் எப்படி தக்பீர் கட்ட வேண்டுமோ அப்படி இப்படி நிர்பந்தமாக தொழும் பொழுது கூட அந்த முறையில் தான் அவர்கள் தக்பீர்களை கட்ட வேண்டும். கதிரையிலே கை வைப்பதற்கு இடம் இருக்கிறது என்பதற்காக நாம் எங்களுடைய வீடுகளிலே அமர்ந்து கொள்வதை போல கைகளை வைத்து தொழுகையிலே அமர்ந்து கொள்ளக் கூடாது. அடுத்ததாக நிர்பந்தமாக கதிரைகளிலே தொழக்கூடியவர்கள் அவர்களுடைய கதிரைகள் பின்னால், அதாவது அவர்கள் கதிரைகளின் பின்னால் சாய்ந்து கொண்டு தொழக்கூடாது. இப்படி தொழுதால் தொழுகை சில பெரும்பான்மையான உலமாக்களிடத்திலே பாத்திலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிற்க வேண்டிய ஒருவர் நிற்காமல் அவர் சாய்ந்து கொள்கிறார். இவர் உண்மையில் நிற்கவில்லை, இவர் இன்னொன்றுடைய பலத்திலே இவர் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். சாய்ந்து கொள்ளக்கூடாது. ஆகவே தொழுகையை பொறுத்தவரையில் சாய்ந்திருக்கிற கதிரைகள் தொழுகைக்கு தேவையும் இல்லை. சில நாடுகளிலே நாங்கள் கேள்விப்பட்டோம், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே சில நிர்பந்தமானவர்களுக்கு அமர்ந்து கொள்வதற்கு அவர்கள் அங்கே கதிரைகள் அல்லாது சிறிய உயரமான, அதாவது பலகையால் செய்யப்பட்ட சிறிய சிறிய அந்த மக்காதுகளை அமர்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது அது அந்த கதிரைகளை போன்றதல்ல, சாதாரணமான உயரமுடையது. சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் மிக உயரம் குறைந்த நிலையிலே சாய்வதற்கு கை வைப்பதற்கு என்ற எந்த விதமான வசதியும் இல்லாமல் தொழுகைக்கு என்று மிக பொருத்தமான முறையிலே அப்படியானவைகளை அவர்கள் மசூதிகளிலே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நிர்பந்தமான நிலையிலே இப்படி உட்கார்ந்து தொழ வேண்டிய நிலை இருந்தால் இந்த முறைகளை நாங்கள் பேண வேண்டும். அதன் மூலமாக எங்களுடைய தொழுகைகளில் உண்மையான குஷுவும் அந்த பணிவும் வருவதற்கு காரணமாக அமைய வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி ஒருவருக்கு இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறைகளிலே அமர்ந்து கொள்வதற்கும் முடியாத நிலையிலே ஒருவர் இருந்தால் அதற்கு பின்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர் சாய்ந்து கொண்டு தொழலாம். உட்கார்ந்து கொள்ள கூட முடியாத அளவுக்கு ஒருவர் நோய்வாய்ப்பட்டு பலகீனப்பட்டு போனார், அவருக்கு சாய்ந்து கொண்டு தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அது எப்படி என்பதில் பலவிதமான தெளிவுகள் இருக்கின்றன. தேவையானவர்கள் அவற்றை உலமாக்களை அணுகி கேட்டுக்கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இரண்டாவது சாரா அவர்களுக்கு நின்று சொல்ல முடியும், ஆனால் ருக்கு மட்டும் அவர்களால் பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாது. தன்னுடைய முழங்காலை பிடிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு பூர்த்தியாக ருக்கு செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு குனிந்து கொள்ள முடியாது என்றிருந்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய ருக்குவை எப்படி செய்வது? கண்ணியமானவர்களே, பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம், ருக்குவை பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாது. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நின்று கொண்டு தனக்கு எவ்வளவு குனிய முடியுமோ அவ்வளவு குனிய வேண்டும். அதாவது விழுந்து விழக்கூடிய அளவல்ல, தான் பயந்து போகக்கூடிய அளவல்ல, சாதாரணமாக ஆரோக்கியமாக தன்னை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய உடலுடைய அந்த தன்னுடைய உடலுடைய பேலன்ஸை பாதுகாத்து கொண்டு எவ்வளவு கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, குனிய முடியுமான அளவு அவர் குனிய வேண்டும். இதுதான் அவருடைய ருக்கு. நின்று கொண்டு தொழக்கூடிய ஒருவர் வெறும் ருக்குவுக்காக வேண்டி அவர் கீழே உட்காரவும் கூடாது அல்லது கதிரிலே உட்காரவும் கூடாது. பெரும்பான்மையான உலமாக்களிடத்தில் ஹனாபிலாக்கள், ஹனபியாக்கள், ஷாஃபியாக்கள், ஒரு பெரும் சாரார் பெரும்பான்மையான உலமாக்களிடத்தில் இப்படி ஒருவர் ருக்கு செய்வதற்காக வேண்டி கீழே அமர்ந்து விட்டால் அல்லது கதிரிலே அமர்ந்து விட்டால் அவருடைய தொழுகையே பாத்திலாகிவிடும். ருக்குவுக்காக யாரும் கதிரையிலே அமர முடியாது, அமரக்கூடாது. ருக்கு என்றாலே நிலையில இருந்து கொண்டு வளைவதற்கு சொல்லப்படும், கீழே உட்கார்ந்து வளைவதல்ல. ருக்கு என்றாலே அது நிலையில இருந்து கொண்டு வளைய வேண்டும், அதற்கு பேர் தான் ருக்கு. ருக்கு என்பது நிலையில் இருந்துதான் செய்யப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி இருக்கும் பொழுது ஒருவர் ருக்குவுக்காக வேண்டி அங்கே இருக்கிற கதிரியிலே அமர்ந்து கொள்வார் என்றிருந்தால் இவர் நிற்கவும் இல்லை, ருக்குவ செய்யவும் இல்லை என்றாகிவிடும். நிற்கவும் வேண்டும், ருக்குவ செய்யவும் வேண்டும். இவர் ருக்குவ செய்கிற அந்த நேரம் வரும் பொழுது இவர் கீழே அமர்ந்து கொள்கிறார் அல்லது கதிரியிலே அமர்ந்து கொள்கிறார் என்றால் இவர் நிற்கவும் இல்லை, ருக்குவ செய்யவில்லை என்றாகிவிடும். ஆகவே யாருக்கு ருக்குவ செய்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறதோ அவர்கள் நின்று கொண்டு தனக்கு முடியுமான அளவு கொஞ்சம் வளைந்தால் போதும், மற்றவர்கள் வளைவதை போல பூர்த்தியாக வளைய வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாவது சாரார், அவர்களுக்கு நிற்கலாம், ருக்குவும் நாம் சொன்ன விதத்திலே செய்து கொள்ளலாம் அல்லது அதை விட பூர்த்தியாக கூட ருக்கு செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு தலைகளை கொண்டு போய் கீழே வைக்க முடியாது. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தலைகளை கொண்டு போய் சுஜூதிலே பூர்த்தியாக வைத்து சுஜூதி செய்து கொள்ள முடியாத நோயாளிகள், இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்வது, சுஜூதை எப்படி அமைத்துக் கொள்வது? கண்ணியமானவர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இவர்கள் ருக்கு சுஜூதுக்கு எவ்வளவு நெருக்கமாக முடியுமோ அவ்வளவு சுஜூதுக்கு பூமிக்கு நெருக்கமாக வேண்டும். முதலாவது விஷயம், இங்கே இரண்டு விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, தொழுகையில் சுஜூத் என்று சொல்வது வெறும் தலையை கொண்டு போய் பூமியில வைப்பதற்கு பெயர் அல்ல. ஏழு உறுப்புகளை பூமியில் வைப்பதற்கு பெயர் தான் சுஜூத். அதிலே ஒரு உறுப்பு தலை, அது பிரதானமான உறுப்பு. ஆனால் தலையை மட்டும், நெற்றியை மட்டும் வைப்பதற்கு பெயர் சுஜூத் அல்ல. சுஜூத் என்று சொல்வது ஏழு உறுப்புகளை நிலத்தில் வைப்பதற்கு சொல்லப்படும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமிர்து அன் அஸ்ஜுது அலா சப்அதி அஅதும், ஏழு உறுப்புகளிலே சுஜூது செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். ஏழு உறுப்புகளையும் வைத்தால் தான் அது சுஜூதாகும். முதலாவது கால் விரல்களுடைய உட்பகுதி, இரண்டு கால் விரல்களுடைய உட்பகுதி. இரண்டாவது இரண்டு முழங்கால்கள். மூன்றாவது அவருடைய இரண்டு உள்ளங்கைகள். ஆறாகிவிட்டது ஏழாவது உறுப்பு அவருடைய நெற்றி. இந்த ஏழு உறுப்புகளையும் நிலத்தில் வைப்பதற்கு பெயர் தான் சுஜூத். கண்ணியமானவர்களே, நிர்பந்தமான நிலைகள் அல்லது நோய்களின் காரணத்தினால் ஒரு உறுப்பை ஒருவருக்கு பூமியிலே வைக்க முடியாது என்றிருந்தால் அவருக்கு அந்த ஒரு உறுப்பை மட்டும் தவிர்த்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. மற்ற ஆறு உறுப்புகளையும் வைக்க முடியுமாக இருந்தால் அதை வைத்தாக வேண்டும். சில பொழுது கடைகளுக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்கினோம், 105 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கிறது, நம்மிடத்திலே 100 ரூபாய் தான் இருக்கிறது, 5 ரூபாய் இல்லை. இப்பொழுது அவர் இருக்கிறதை தாங்க என்று சொல்கிறார் என்றால் நாங்கள் 5 ரூபாய் இல்லை என்பதற்காக 100 ரூபாயையும் கொடுக்காமல் வந்து விடலாமா? என்னிடத்தில் 105 ரூபாய் இல்லை, அதனால் நான் இதை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறேன் என்று வந்து விடலாமா? அனுமதிப்பார்களா? 5 கொடுக்க முடியாது என்றிருந்தால் 5 விட்டு விடுங்கள், 100 கொடுங்கள். அதே போல அல் மைசூருல யஸ்குது பில் மஸூர், ஷரியத்துடைய சட்டங்களில் ஒருவருக்கு ஒன்றை செய்ய முடியும், அதிலே ஒரு பகுதியை செய்ய முடியாது என்றிருந்தால் செய்ய முடியுமானதை அவர் செய்தாக வேண்டும். சுஜூத் என்பது ஏழு உறுப்புகளை வைப்பதற்கு பெயர். ஒருவருக்கு ஆறு உறுப்புகளை வைக்க முடியும், ஒன்றை மட்டும் வைக்க முடியாது என்றிருந்தால் இவருக்கு ஒன்றை மட்டும் விட அனுமதி இருக்கிறது, மற்ற ஆறையும் இவர் வைத்தாக வேண்டும். கண்ணியமானவர்களே, சுஜூது செய்ய முடியாது என்று பலர் சொல்கிறார்கள். எங்களுக்கு நோய், தலையை கொண்டு போய் கீழே வைக்க இயலாது, சுஜூது செய்ய இயலாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய நோயை விசாரித்து பார்த்தால் உண்மையில் சுஜூதில் அவர்களுக்கு 6 உறுப்புகளை வைக்கலாம், தலையை மட்டும் வைத்துக் கொள்ள முடியாது. இப்படியாக இருந்தால் இவர் அந்த 6 உறுப்புகளையும் வைக்க வேண்டும். இப்படியானவர்கள் முதலாவது பூமியில் உட்கார்ந்து தன்னுடைய முழங்காலை வைத்து தன்னுடைய அந்த விரல்களுடைய உட்பகுதியையும் வைத்து முடியுமான அளவு குனிந்து தன்னுடைய 2 கைகளையும் பூமியில் வைத்து விட்டு வந்துவிட வேண்டும். இதுதான் அவர்களுக்குரிய சுஜூத். தலையை மட்டும் வைத்துக் கொள்ள முடியாது. சுஜூதுக்கு போக முடியாத ஒருவர், எனக்கு சுஜூதுக்கு தலையை வைக்க முடியாத ஒருவர், எனக்கு சுஜூதுக்கு போக முடியாது என்பதற்காக கதிரையிலே உட்கார்ந்து கொண்டால் அவருடைய முழங்கால்கள் வைக்கப்பட முடியுமாக இருந்தும் அவர் முழங்கால்களை வைக்கவில்லை. கைகளை வைக்க முடியுமாக இருந்தும் அவர் கைகளை வைக்கவில்லை. இவருடைய சுஜூத் எப்படி கூட போகிறது? சுஜூத் கூடாவிட்டால் இவருடைய தொழுகை எப்படி கூட போகிறது? இரண்டாவது, சுஜூத் என்று வரும் பொழுது பூமிக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக ஆக வேண்டும். இதுதான் சுஜூதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படி கூட ஒருவருக்கு முழங்காலை கீழே வைக்கிற அளவுக்கு கூட சுஜூது செய்ய முடியாது, கீழே போக முடியாது என்றிருந்தால், அல்லது ருக்குவும் செய்ய முடியாது, சுஜூதும் செய்ய முடியாது, தன்னுடைய இடுப்பை வளைக்கவே முடியாத நிலை இருந்தால், இவர்களுக்குரிய தொழுகை முறை இவர்கள் நின்று கொண்டே தொழுவார்கள். ருக்குவுடைய நேரம் வரும் பொழுது தலையால் அவர்கள் சைகை செய்ய வேண்டும். ருக்கு வரும் பொழுது கொஞ்சம் தலையை வளைப்பார்கள், பிறகு உயர்த்துவார்கள். ருக்குவுடைய நீயத்திலே அது முடிந்து விட்டால் அதை விட கொஞ்சம் கூடுதலாக சுஜூதுக்காக வேண்டி தலையை வளைக்க வேண்டும். சுஜூதுடைய திக்ர்களை முடித்துக் கொண்டு தலையை உயர்த்துவார். இப்படியாக 2 சுஜூதுகள் செய்வார். அவர்களுக்குரிய சுஜூது அதுதான், வேற எதுவும் செய்ய தேவையில்லை. அவர்களுடைய சுஜூது அதுதான். தலையை கூட வளைக்க முடியாத நிலை இருந்தால் மார்க்கம் சொல்கிறது, தன்னுடைய பார்வையால், தன்னுடைய கண்ணால் அவர் சைகை செய்ய வேண்டும். ருக்கு சுஜூதுக்கு தலையை கூட அசைக்க தேவையில்லை. இன்னும் சிலர் தஷஹுதிலே அத்தஹையா தோதுவதற்காக உட்காருவது தனியான கடமை, அதிலே உட்கார முடியாது என்பதற்காக வேண்டி கதிரைகளை பாவிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தஷஹுதுக்காக அத்தஹையாத்துக்காக யாருக்கு அந்த அத்தஹையாத்துக்குரிய இருப்பிலே அமர்ந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறதோ, ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி அந்த மற்ற முறைகளை அவர்கள் முதலாவது கையாள வேண்டும். கால்களை சம்மானமிட்டு அவர்கள் உட்கார்ந்து அத்தஹையாத் ஓத முடியுமாக இருந்தால் அவர்கள் அந்த முறையிலே ஓத வேண்டும். அப்படியும் முடியாவிட்டால் அவர்கள் கால்களை நீட்டி போட்டுக் கொண்டு அத்தஹையாத்திலே உட்கார்வார்கள். அதற்கு கூட முடியாதுவிட்டால் கடைசி கட்டமாக கதிரையிலே உட்கார்வதற்கு அனுமதி இருக்கிறது. அத்தஹையாத்துக்காக வேண்டி மட்டும், ருக்குவுக்காக சுஜூதுக்காக வேண்டி அல்ல. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய மரண நேரம் வரைக்கும் நிலையாக வைக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை இழந்துவிடக்கூடாது. சுஜூது செய்வது என்பது இது மிக பெரும் பாக்கியம். அக்ரபுமா யகூனு அப்து மின் ரப்பி அஸ்ஸ வஜல்ல வஹுவ ஸாஜித். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஒரு மனிதன் ஆகிற நேரம் அவன் சுஜூதுக்கு போகிற நேரம். அதனாலதான் சுஜூதுல இந்த துஆக்களை கேட்டாலும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த பாக்கியத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. அதற்கு ஆசைப்பட வேண்டும். அதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். நிர்பந்தமாக ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, உண்மையிலேயே அவருக்கு தலையை கொண்டு போய் வைக்கக்கூடிய நிலை இல்லை என்றிருந்தால், அல்லாஹு தஆலா இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான், அன்புள்ளவனாக இருக்கிறான். அவர்கள் அந்த நோய் ஏற்படுவதற்கு முன்னால் பேணுதலாக தொடரக்கூடியவர்களாக இருந்திருந்தால் தொடர்ந்தும் அவர்களுக்கு அந்த நன்மையை அல்லாஹு தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். அதிலே குறைபாடு உண்டாக மாட்டாது. ஆகவே கண்ணியமானவர்களே, நாங்கள் நமக்கு நோய்கள் வரும் பொழுது ஒரு வைத்தியரிடத்திலே போய் எங்களுடைய நோய்களை பற்றி சொல்லி நாம் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டு தெரிவதை போல, நமக்கு நோய்கள் வந்து தொழுகையிலே நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் ஒரு ஆலிமிடத்திலே போய் நம்முடைய நோயை சொல்லி, எனக்கு இப்படிதான் இருக்கிறது, எனக்கு இவ்வளவுதான் ருக்குவுக்கு வளையலாம், எனக்கு இப்படி குனியலாம், இவ்வளவு குனிய இயலாது, எனக்கு இப்படி உட்காரலாம், இப்படி முடியாது என்றெல்லாம் தன்னுடைய முறையை சொல்லி நான் எப்படி தொழவேனும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நோய்களுக்கு நாங்கள் மிக பக்குவமாக பல தடவைகள் அவர்களை அணுகி கேட்டு அந்த அனுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதை போல இதிலையும் நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கடைசியாக இந்த காலத்தை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. முஹர்ரமுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்னும் சில நாட்களில் ஒரு மகத்தான நாள், ஒரு மிக கௌரவத்துக்குரிய ஒரு நாள் நம்மை நோக்கி வர இருக்கிறது. அதுதான் முஹர்ரமுடைய பத்தாம் நாள், அல் யௌமுல் ஆஷிர், இதற்கு ஆஷூரா, பத்தாவது நாள் என்றும் சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, இது மிக மகத்தான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாள் இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல, முன்னால இருந்த சமூகங்கள் சமுதாயங்களுக்கு கூட ஒரு சிறப்பான நாளாக ஆக்கப்பட்டிருந்தது. இதனுடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்கு ஒன்று மட்டும் போதும், இந்த உம்மத்துக்கு ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஒரே ஒரு நாளுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அது எந்த நாள் என்றால் வரக்கூடிய இந்த பத்தாவது நாள், ஆஷூராவுடைய நாள். இந்த நோன்பு ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இது ஃபர்தாக ஆக்கப்பட்டிருந்தது. ஹிஜ்ரத்துக்கு பிறகு நோன்பு ஃபர்தாக, இந்த ரமதானுடைய நோன்பு 21 மாத நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த கடமை இல்லாமலாக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அந்த ஒரு நாளில் எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை முஹர்ரமுடைய பத்தாவது நாள், ஆஷூராவுடைய தினம் வருகிறது. ஹதீஸ்ல வந்து இருக்கிறது, அந்த தினத்தில் யாரு நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்களுடைய முந்திய வருஷத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு போகின்றன. ஒரு நாளுடைய நோன்பு முழு வாழ்க்கையுடைய பாவத்தையும் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த நாளில் இதற்கு முன்னால் நடந்த மிக பெரும் பல நிகழ்வுகள் நடந்ததாக சரித்திரங்கள் பதிவு செய்திருக்கின்றன. பல நிகழ்வுகள் நபிமார்களுக்கும் நபிமார்கள் அல்லாத பெரும் மனிதர்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் இந்த நாளில் பெரும் பெரும் அதிசயமான நிகழ்வுகள் நடந்ததாக சரித்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஹதீஸ்களை பொறுத்தவரையில் சஹீஹாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு செய்தி மட்டும், சையிதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் தான் ஃபிரவுனுடைய பிடியிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்று அவர்கள் பாதுகாப்பை அடைந்தார்கள். இந்த நாளில் தான் ஃபிரவுன் அழிக்கப்பட்டான். அந்த நாள் தொட்டே பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த நாளில் நோன்பு வைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் என்ற காரணத்தினால் எங்களுக்கு இந்த நோன்பை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோ, இந்த வருஷம் அவர்கள் பத்தாவது நாளை மட்டும் நோன்பு வைத்தார்கள், சொன்னார்கள் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோட இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அடுத்த வருஷம் முஹர்ரம் வருவதற்கு முன்னாலே அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஆகவே எதிர்வரக்கூடிய 9வது 10வது நாட்கள், இந்த மாதத்துடைய 9வது 10வது நாட்கள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு பிடிப்பது மிக சுண்ணத்தானதாக இருக்கிறது. அதன் மூலம் நாம் பெரும் லாபங்களையும் பெரும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அத்துடன் அந்த 10வது ஆஷூராவுடைய தினத்திலே செய்ய வேண்டிய விசேஷமான அமல்கள் என்று ஹதீஸ்களில் எந்த அமல்களும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அமல்களை கூட்ட வேண்டும். மற்ற நாட்களை விட அந்த நாட்களில் நஃபிலான வணக்கங்களையும் திலாவத்தையும் ஜிக்ரையும் நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதை எல்லா நல்ல நாட்களுக்கும் முடியாது. குறிப்பிட்ட எந்த விதமான இபாதத்துகளும் அந்த நாட்களுக்கு சொல்லி தரப்படவில்லை. ஆனால் அதிகமான உலமாக்கள் அனுபவபூர்வமான ஒரு செய்தியை கிதாபுகளில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது நமக்கு பாரமான ஒன்று அல்ல. நாம் அதை அமல் செய்து அதனுடைய பரக்கத்துகளை பெற வேண்டும். அதுதான் அந்த 10வது ஆஷூராவுடைய தினத்திலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் மற்ற நல்ல காரியங்களுக்காகவும் வலமையை விட அதிகமாக செலவழிப்பது. வலமையில் நாங்கள் செலவழிக்கிறோம், இதை விட கொஞ்சம் விசாலமாக அந்த நாட்களில் செலவழிப்பதை பற்றி இது ஒரு அதாவது அனுபவபூர்வமான உண்மை. அதன் மூலமாக அந்த வருஷத்தில் மிக பெரும் பரக்கத்துகள் கிடைக்கும் என்ற அந்த உண்மையை எழுதி வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் எழுதியிருக்கிற அந்த அனுபவபூர்வமான விஷயத்துக்கு ஒரு உண்மை இருக்கிறது. அதை செய்து பாருங்கள். அந்த நாள் வரும் பொழுது எங்களுடைய குடும்பத்துக்காக, கொஞ்சம் கூடுதலாக குழந்தைகளுக்காக, எங்களுடைய தாய் தகப்பனுக்காக, எங்களுடைய மனைவிக்காக, மற்ற சகோதர சகோதரிகளுக்காக என்று நாங்கள் தாராளமாக செலவழிப்போம். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நமக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். இது அனுபவபூர்வமானது. அதுபோல நல்ல நல்ல காரியங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் செலவழிக்கிறோம். அந்த நாளிலே முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம், இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யலாம், உதவிகளை செய்யலாம். அந்த குறிப்பிட்ட அந்த கொஞ்ச நேரத்திலே இந்த அமல்களை செய்து பெரும் பரக்கத்துகளையும் ஹைர்களையும் காணலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. For more lectures, visit slhub.com.